வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 4 நாள் பயணமாக இன்று கேரளா செல்கிறார். பீகார் மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெறும் முதற்கட்ட தேர்தலில் 1314 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் சாலைகளில் மழைநீர் தேங்காமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். வங்கக்கடலில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதால் தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 2 பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 4 நாள் பயணமாக இன்று கேரளா செல்கிறார். இன்று மாலை திருவனந்தபுரம் செல்லும் அவர் நாளை சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்ய இருப்பதாக குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்ட தகவல் தெரிவிக்கிறது. தொடர்ந்து நாளை மறுநாள் திருவனந்தபுரம் ஆளுநர் மாளிகையில் முன்னாள் குடியரசுத் தலைவர் கே ஆர் நாராயணனின் சிலையை திருமதி திரௌபதி முர்மு திறந்து வைக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை அவரது மாளிகையில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் சந்தித்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தாவும் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டார். இந்நிலையில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து தீபாவளி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டார். பீகார் மாநிலத்தில் முதற்கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலில் வேட்புமனுக்களை திரும்பப்பெற காலக்கெடு முடிவடைந்த நிலையில் 121 தொகுதிகளில் 1314 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். நேற்று வரை முதற்கட்ட தேர்தலில் மனு தாக்கல் செய்தவர்களில் 61 பேர் தங்களின் மனுக்களை திரும்பப் பெற்றுள்ளனர். இம்மாநிலத்தில் அடுத்த மாதம் 6 மற்றும் 11 தேதிகளில் 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதனிடையே 2ஆம் கட்டமாக அடுத்த மாதம் 11ஆம் தேதி 122 தொகுதிகளில் நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்றுடன் நிறைவடைந்தது. மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறும். மனுக்களை திரும்பப் பெற நாளை மறுநாள் கடைசி நாளாகும். 2 கட்டங்களிலும் பதிவாகும் வாக்குகள் அடுத்த மாதம் 14ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாகும். வடகிழக்கு பருவமழை மாநிலம் முழுவதும் தீவிரமடைந்துள்ள நிலையில் சென்னை துரைப்பாக்கத்தில் வெள்ளநீர் வடிகால் பணிகளை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் நேற்று ஆய்வு செய்தார். அவருடன் மாநகராட்சி அதிகாரிகளும் சென்றிருந்தனர். முக்கிய சாலைகள் மற்றும் தெருக்களில் மழைநீர் தேங்காத வண்ணம் உடனுக்குடன் வெளியேற்றுவதை அதிகாரிகளும் ஊழியர்களும் உறுதி செய்ய வேண்டும் என்று அப்போது திரு உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தினார். அடுத்த தலைமுறைக்கான GST சீர்திருத்தத்தால் மின்னணு பொருட்கள் மற்றும் விவசாயத்திற்கு பயன்படும் டிராக்டர்கள் உள்ளிட்ட உபகரணங்களின் விலை குறைந்துள்ளது. தருமபுரியில் டிராக்டர் நிறுவனத்தில் GST வரி குறைப்புக்கு பின்னர் அதிக அளவில் விற்பனை நடைபெறுவதாக அந்த நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர் தெரிவிக்கிறார்.
என்னோட நேமு வீரமணிங்க. இந்த மகேந்திரா டிராக்டர் கம்பெனில நாங்க 20-25 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப மகேந்திரா டிராக்டர் கம்பெனி இங்க தருமபுரி மாவட்டம் பாத்தீங்கன்னா விவசாயம் தான். இந்த விவசாயம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இப்ப ஆட்கள் எல்லாம் ரொம்ப குறைவுங்க. அதனால இப்ப டிராக்டர் அவசியமாயிடுச்சு. இந்த GST முன்னாடி டிராக்டர் கொஞ்சம் பரவாயில்ல கம்மியா போயிட்டு இருந்ததுங்க. இப்ப GST இப்ப குறைவு ஆன பின்னாடி இப்ப அதிகமா வராங்க. இப்ப வண்டி வேணும், டிராக்டர் வேணும்ன்ற அளவுக்கு தேடி வந்து எடுக்கிற அளவுக்கு கஸ்டமர் வந்துட்டு இருக்காங்க, புக் பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப அதிகமா டிராக்டர் வந்து GST குறைஞ்சதுனால வண்டி எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப வந்துட்டு இருக்கு. GST குறைஞ்சதுனால பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து நாங்க போய் சொல்றதுக்கும் நல்லா இருக்கு. இந்த GST குறைஞ்சதுன்னு சொல்லும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து புக் பண்றாங்க, எடுத்துட்டு போறதுக்கு ஆர்வமா இருக்காங்க. இப்ப முன்ன விட அதிகமா சேல்ஸ் அதிகம் ஆயிருக்கு.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து. அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு. பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி 12%லிருந்து 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
வங்கக்கடலின் தென்கிழக்கு பகுதியில் அந்தமான் அருகே இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தின் அநேக இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமானது முதல் கனமழை வரை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதனிடையே சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், டெல்டா மாவட்டங்கள் உட்பட மாநிலத்தின் 23 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அவ்வப்போது விட்டுவிட்டு மிதமான மழை பெய்து வருகிறது. இதனிடையே காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு வரும் தண்ணீரின் அளவு 24,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பிலிகுண்டுலுவுக்கு வரும் தண்ணீரின் அளவை மத்திய நீர்வள ஆணைய அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 24,000 கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று மாலை வினாடிக்கு 20,000 கனஅடியாக இருந்த தண்ணீர் வரத்து படிப்படியாக அதிகரித்து வருகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை தொடர்ந்தால் மேலும் தண்ணீர் வரத்து அதிகரிக்கக்கூடும் என்று மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே இன்று விடுமுறை நாள் என்பதால் ஒகேனக்கலுக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாதுகாப்பு பணிகளில் காவல்துறையினர், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ஊர்காவல் படையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தமிழக எல்லையான பெலிகுண்டலில் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
இருவரிச் செய்திகள். ஜப்பான் நாட்டின் முதலாவது பெண் பிரதமராக லிபரல் ஜனநாயக கட்சியின் தலைவர் திருமதி சனை தகைச்சி பதவியேற்க உள்ளார். இஸ்ரேல் படையினர் வான்வழி தாக்குதலை நீடித்து வருவதால் பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் அமைப்புடனான அந்நாட்டின் சண்டை நிறுத்தம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் எரிவாயு நிறுவன பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த துணை ராணுவ படையினர் மீது தாலிபான் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 5 வீரர்கள் கொல்லப்பட்டனர். தீபாவளி பண்டிகையை ஒட்டி ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் தூதர்களும் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். தலைநகர் புதுதில்லியில் நாரெல்லா தொழிற்பேட்டையில் உள்ள காலனி தொழிற்சாலையில் நேற்று பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. எனினும் உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை என்று தீயணைப்புத் துறையினர் தெரிவித்தனர். இதேபோல் ஹரியானா மாநிலம் அம்பாலாவில் பழைய பொருட்கள் வைக்கப்பட்டுள்ள கிடங்கிலும் தீ விபத்து ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்தியாவில் கடந்த ஆண்டில் 22,446 யானைகள் உள்ளதாகவும், இது 4 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த எண்ணிக்கையை விட 4,000 குறைவு என்றும் கணக்கெடுப்பில் தெரியவந்துள்ளது. ஹிந்தி திரையுலகின் பழம்பெரும் நடிகர் அஸ்ரானி மும்பையில் நேற்று உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 84. தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தில் ஒரே நாளில் உலகின் மிக நீளமான 101 காற்றாலை இறகுகள் கப்பலில் ஏற்றுமதி செய்யப்பட்டு சாதனை படைக்கப்பட்டது. தீபாவளி பண்டிகையையொட்டி அதிக அளவில் பட்டாசுகள் வெடிக்கப்பட்டதால் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடர்ந்த புகைமூட்டம் நிலவியது. காற்றின் தரக்குறியீடு பல இடங்களில் 500 அதிகமாக பதிவானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 2 பதக்கங்களை வென்றுள்ளது. பஹ்ரைனின் மனாமா நகரில் நடைபெறும் மல்யுத்த போட்டியின் மகளிர் 52 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் கனிஷ்கா பிதூரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானின் மபினாபோனோ கரிமோவா தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 83 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் அரவிந்த் வெண்கலப் பதக்கம் வென்றார். இவர் உஸ்பெகிஸ்தானின் கோலிபோவிடம் அரையிறுதிப் போட்டியில் தோல்வியடைந்தார். இதன் மூலம் இந்தியா இந்த போட்டியில் மொத்தம் 3 பதக்கங்களை வென்றுள்ளது. பிரெஞ்சு ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் மற்றும் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை இந்த போட்டியில் விளையாட உள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அன்மோல் கார்க், அனுபமா உபாத்யாயா, உனாட்டி ஹூடா உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். மகளிர் இரட்டையர் பிரிவை பொறுத்தவரை கவிப்பிரியா செல்வம், சிம்ரன் சிங் மற்றும் ருத்துபர்ணா, ஸ்வேதா பர்ணா இணை பங்கேற்க உள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் துரு கபிலா, தனிஷா கிறிஸ்டோ, ரோஹன் கபூர், ருத்விகா சிவானி ஆகியோர் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்த உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 4 நாள் பயணமாக இன்று கேரளா செல்கிறார். பீகார் மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெறும் முதற்கட்ட தேர்தலில் 1314 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் சாலைகளில் மழைநீர் தேங்காமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். வங்கக்கடலில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதால் தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா மேலும் 2 பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.